ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான் நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா. கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்று மிக அழகாக சொல்லியாச்சு. தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமையில் நிற்பவர்கள். சரி, ஆதி மாண்புனா இறைவனுக்கு எட்டு பண்புகள் இருக்கு அப்படிங்கிற நேற்று பார்த்தோம். அருட்பண்புகள் அதுல ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணம். அவர் வந்து ஆட்கொள்ளத்தக்க தகுதியுள்ள ஆன்மாக்களை மட்டும்தான், அந்த மாதிரி தகுதியுடையவர்களை மட்டும்தான் ஆட்கொள்கிறார். ஞானசம்பந்த பெருமானை ஆட்கொள்ளவில்லையா? அது போல கேட்பான் புகில் நீ ஆராய தொடங்கினா அளவில்ல காண்டல் கருதல் உரை அளவைகளால் ஆராயும் அளவைகளுக்கு உட்பட்டது அல்ல. கிழக்க வேண்டாம், அதனால அதை பத்தியே நீ பேசவே வேண்டாம். கோட்பாலனவும் வினையும் குறுகாமை, அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகங்கள் ஒன்பது கோள்கள் அவற்றின் வாயிலாக உலக வாழ்வில் நுகரப்படக்கூடிய இன்ப துன்பங்கள் அவற்றின் காரணங்களாகிய நல்வினை தீவினைகள் உங்களை சேராதபடி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்னென்ன பயிற்சி வருது, அதுக்கு என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன், இதில் கோட்சார பலன் என்ன, தனித்தனியாக ஜாதக ரீதியான பலன் என்ன என்பதில் கவனம் செலுத்தாமல் நேரே என்ன செஞ்சிடணும், எம் தந்தையார் அதாவது எந்தை தாட்பால் வணங்கி எனது தந்தையாகிய இறைவனுடைய திருவடியை தலை நின்று, நம்முடைய தலையை நிலை பெற வைக்கணும். இறைவன் திருவடியில் நம்முடைய தலையை வைக்க வேண்டும். வைத்து வணங்கி அவரே வணங்கி அடுத்து என்ன செய்யணுமா, அதுலேயே வந்து நம்முடைய இச்சை கிரியை ஞானம் எல்லாம் அதில் வந்து அடங்கணும். அதாவது வேட்கை அறிவு செயல் எல்லாம் அதிலே அடங்கணும். அப்படி அவரோடு அத்துவிதமாக நின்று வணங்கினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால் இதை கேட்டு நீங்கள் நடக்கவும், அளவுக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சிந்திக்க வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்று குருஞான சம்பந்த பெருமான் கூறியது போல்தான் ஒவ்வொருவருக்கும் நிகழ்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அதிலே வலியுறுத்தி இருக்கின்றார். சரி, ஆதி மாண்பு ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணம் இந்த ரெண்டும் கேட்க, இங்க கேட்டல் என்பது உயிரின உயிர்கண் விளங்கி தோன்றக்கூடிய மெய்யுணர்வுல முதல் பகுதி வந்து கேட்டல் தான். கேட்டல்ங்கிறது ஒரு ஞானம், சிந்தித்தல்ங்கிறது ஒரு ஞானம். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல். அதனால கேட்டல் ஞானத்தை பத்தி இந்த இடத்துல மிக அழகா சொல்லுது. ஆராய்ச்சி ஞானத்தை சொல்லவே இல்லை. ஆராய்ச்சி பண்றது ஞானமே கிடையாது, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆச்சாரியன் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் விளங்கி தோன்றும்னு சித்தியார் சொல்லுது. அப்ப நமக்கு பக்குவம் வந்துச்சுன்னா ஆச்சாரியன் வந்து நமக்கு உணர்த்துவாங்க, அப்ப தானா எல்லாமே நமக்கு உணர முடியும். அதற்கு முன்பு நாம் ரொம்ப ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இறைவனோடு அத்திவிதமாக அதாவது வேறற ஒற்றித்து நின்று உயிரால் உணரப்படக்கூடியவை என்ன என்பதை மிக அழகாக நமக்கு இந்த பாடலின் மூலம் விளக்கியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருச்சிவபுரம் அருமையான தலம். அதில் அவர் பாடியிருக்க பதிகம் புவம்வழின்னு ஒரு பதிகம் பாடியிருப்பார். அது நவராத்திரியில் பாடணும். அதை பாடியாச்சுன்னா ஜெயமகளாகிய துர்க்கை, அப்புறம் கலைமகள் சரஸ்வதி, அப்புறம் திருமகள் லக்ஷ்மி, அப்புறம் மலைமகள் அம்பாள், எல்லாரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நவராத்திரிக்கு கொலு வைக்க முடியலை, அல்லது என்னால் அம்பாளை அலங்கரித்து வைக்க முடியலை, என்னால் விரதம் இருக்க முடியல, இந்த மூணும் முடியலன்னா கவலைப்படலாம். முடிஞ்சால் செய்ய வேண்டியதான், ஆசை இருந்தால் செய்ய வேண்டியதான். உடல் ஒத்துழைக்கல, சூழல் ஒத்துழைக்கலைன்னா இந்த பதிகத்தை பாடுங்க, உங்களுக்கு எல்லாரோட அருளும் கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே நமக்கு சொல்லியிருப்பார். அந்த சிவபுர பல பதிகத்தில் பழுதில கடல் புடை தழுவிய படி முதலிய உலகு கண்மலி குழுவிய சுரர் பிறர் மனிதர்கள் குலமலி தரும் உயிரவை அவை முழுவதும் அழிவகை நினைவோடு முதலுரு இயல் பரன் உரைப்பதி செழுமணி அணி சிவபுர நகர் தொழுமவர் புகழ் மிகும் உலகிலே என்று சொல்லுகின்றார். பழுதில கடல் அதாவது குற்றமில்லாத ஏழு கடல்கள், அந்த பக்கத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகுகள், அந்த தழுவிய படி முதலிய உலகு, அதை சுற்றி இருக்கிற உலகம், நில உலகம் முதலிய உலகங்களில். அடுத்து என்ன சொல்லியாச்சு, குழுவிய சுரர் பிறர் மனிதர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது தேவர்கள் அந்த கூட்டமாக தானே இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களும் கூட்டம் கூட்டம், மொத்தத்தில் உயிர்கள் வந்து பல எண்ணற்றவை, அதனால அந்த உயிர் தொகுதிகள் அனைத்தும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, அழிவகை நினைவோடு அழிதல் வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதல் உரு இயல் பரன் உரைப்பதி, முதல்வன் முதலாவது வடிவம் கொள்கின்ற உருத்திரன் எழுந்திருளி இருக்கக்கூடிய தலம் அந்த சிவபுரம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதை நினைந்து தொழுகின்றவர்களுடைய புகழ் வந்து உலகத்தில் வளர்ந்து ஓங்கும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பல கடல்களை குறிக்குது. பழுதில கடல் அப்படின்னு சொன்னதுனால பார்க்கடல் முதலிய 7 கடல்கள் அதில் குறிக்கப்பட்டு, இறைவன் நினைப்பினாலே நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும். அவர் சங்கல்ப மாத்திரைன்னு சொல்லுவோம், நினைச்சாலே எந்த காரியத்தையும் நடத்திடுவார். அவருக்கு வந்து நம்மள மாதிரி கருவிகரணங்களால் செயல் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. அப்போ அவர் எல்லாவற்றையும் சங்கல்ப மாத்திரையில் செய்கிறார். இங்கே அழித்தல்னு ஒரு வார்த்தை வருது. அவர் அழிக்கிறது என்னதுன்னா நம்ம உயிரை கிடையாது, ஏன்னா உயிர் வந்து நித்திய பொருள், நம்முடைய உடல். இதுக்கு வந்து அந்த வினை அனுபவம்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா அப்புறம் இதை வச்சுட்டே இருக்க முடியாது, அடுத்த உடலை கொடுக்கணும், இன்னும் முக்திக்கு போகணும் அல்லது அடுத்த பிறவியை தரணும். அதனால இந்த பிராரத்த வினை முடிஞ்ச உடனே, அந்த நுகர்வு முடிஞ்ச உடனே இந்த உடம்பை வந்து அழிச்சிருவாங்க. அதுதான் இங்கே அழித்தல்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ நம்ம போன்ற கருவிகரணங்களால் அவர் எதையும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதையும் நமக்கு அதில் அழகாக திருத்தமாக சொல்லியாச்சு. அப்போ அதிலிருந்து அவர் எவ்வளவு பரன் அப்படின்னா மேலானவன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மகாருத்ரன், ருத்ரன் வேற மகாருத்ரன் வேற. இவர் மகா சம்ஹார காலத்தில் எல்லா உலகத்தையும் அழிக்கிறாரு. அப்போ இவர் எல்லாவற்றையும் அழித்த பின் இவர் மட்டும் தனித்து இருக்கின்றார், சங்கார காரணனாக இருக்கின்றார் அப்படிங்கிறது இதில் அவருடைய பதித்தன்மையை நமக்கு இந்த பாடலும் அழகாக உணர்த்துகிறது என்று நாம் காண்கிறோம். அடுத்து அதே சிவபுரத்திலே, மலை பல வளர்த்தரு புவியடை மறுதரு வழிமலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகு கணிலை பெரு வகை நினைவோடு மிகும் அலைக்கடல் நடுவரி துயிலமர் அரியுரு வியல் பரன் உரை பதி சிலைமலி மதில் சிவபுர நினைபவர் திருமகளோடு திகழ்வரே என்று நான் அப்பதே சொன்னேன். எல்லாரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிகத்தை படைத்தால் அப்படின்னு தனித்தனியா நிறைய பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த மலைகள்லாம் இருக்கக்கூடிய நில உலகில் அறிவு நூறில் கூறப்பட்ட வழியில் ஒழுகி வரக்கூடிய மனிதர்கள், நிலை பெற்றுள்ள தேவர்கள் முதலியவர்கள் வாழ்கின்ற தேவலோகம் முதலிய லோகங்கள், அதில் நிலவும்படி நினைக்கும் மேலான நினைவோடு. இப்போ என்ன சொல்லியாச்சுன்னு பாருங்க, அலைகள் வீசுகிற கடல் நடுவில் அரித்துயில் செய்யக்கூடிய திருமாலின் உருவம் கொண்டுள்ள இறைவன் அவர். அப்போ அழகா சித்தியாரில் ஒரு பாடல் இருக்கும், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகன்தான் வருவார், ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும் என்று. நமது அப்பர் சுவாமிகளும் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அஞ்ஞனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனின். நம்மளை பற்றி சொல்லும்போது, உயிர்களை பற்றி சொல்லும்போது திருப்புகளில் எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். அப்போ எப்போதும் ஈர் இல்லாமல் இருப்பது சிவபெருமான் ஒருவர் தான். அவரே எல்லா வடிவிலும் இருக்கின்றார், அவரே திருமாலாகவும் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அவரை நினைந்து வழிபடுபவர், அந்த சிவபுரத்தை யாரெல்லாம் எண்ணி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு திருமகளுடைய அனுகிரகமும் கிடைக்கும். ஏன்னா சுவாமியோட அனுகிரகம் கிடைச்சா சுவாமி சொன்னதானே திருமகள் கொடுக்கணும். இப்போ குபேரனோ திருமகளோ சுவாமி என்ன சொல்கிறோம், அவங்க ரெண்டு பேருமே சுவாமிகிட்ட தான் வாங்குறாங்க, ஐஸ்வர்யேஸ்வரத்திலேருந்தான் வாங்கி அப்புறம் நமக்கு கொடுக்கு, நமக்கு கொண்டாந்து கொடுக்கறது அவங்க கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சரி, மிக அழகாக இதிலே இறைவனுடைய முழு முதல் தன்மையை நமக்கு, அதாவது அவரே நமக்கு உயிர்களுக்கு அருளினால் எப்போதும் காத்தலையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர் உள்ளத்தில் எவ்வளவு அருள் இருக்கிறது என்பதை நமக்கு அந்த பதியை பற்றிய நிலையை உணர்த்தும் பொருட்டு இதிலே நமக்கு சொல்லியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஆமாம், அதுபோல் நமக்கு அந்த பதியை பற்றிய சிறப்புகள் எல்லாவற்றையும் இதிலே நமக்கு அவர் உணர்த்தி விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதன் பின்பாக அடுத்த நிலையை நாம் பார்க்கலாம். இந்த பதியை பற்றி சொல்லும்போது பதி வந்து அனாதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த அனாதி அப்படின்னா தோற்றம் இல்லாதது அப்படின்னு பேர். தோற்றம் எப்போ வரும்னா பிறப்பு இருந்தால் தோற்றம் வரும். இவருக்கு வந்து தோற்றம் கிடையாது சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லும்போது பிறப்பாதி இல்லான், பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை, பிறவாதவனே பிணி இல்லாதவனே, இறப்பில்லார் பிணியில்லார் தமக்கு என்றும் கேடில்லார், பிறப்பிலா பெருமானார் பெருவேளூர் பிரியாரே, முன்னை பிறப்பிறப்பு இல்லாதவர், தோற்றம் கேடு இல்லாதவர் என்று மூன்று திருமுறைகளிலும் இந்த கருத்தை சிவபெருமான் பிறப்பிறப்பு இல்லாதவர் என்று அவர் அனாதி என்ற சைவ சித்தாந்த கருத்தை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார். மேலும் அவர் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நித்திய பொருள் என்பதை முதல் திருமுறையிலே நிலையார் தரு நிமலன் என்று சொல்லி நிலையானவர் என்பதையும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுள் எத்தனை பேர் என்பதில் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். நேத்தும் பார்த்தோம், நிறைய தெய்வங்களை வழிபடுறோம் அப்படின்னா அந்த தெய்வங்களுக்குள்ளேருந்து நமக்கு அவங்களை அதிர்ப்தி அருள் செய்வது சுவாமி தான். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தியார் பாடலும் பார்த்தோம். அதுபோல திருவருட் பயனில் சொல்லப்பட்டிருக்கும், ஏகன் அநேகன் இருள் கர்மம் மாயை இரண்டும் மாயை இரண்டாக இவை ஆறு ஆதியில் என்று. அதில் அந்த ஏகன் வரக்கூடியது ஒருவன் அப்படின்னு தான் நேற்று பார்த்தோம் இல்லையா, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது. சரி, இந்த பதி எங்கு இருக்கின்றார் என்று பார்த்தால் சர்வ வியாபகம் என்று பார்த்தோம். எங்கும் நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிறது, அந்த சர்வ வியாபகம்ங்கிறது எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிறது. அத எங்கும் பரவி என்றும் எங்குமாகி நின்றான் என்றும் எங்குமாயிருப்பார் என்றும் மிக அழகாக தன்னுடைய மூன்று திருமுறைகளிலுமே பதிவு செய்து இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அகரமாகிய உயிர் எழுத்துக்கள்ல எப்படி மற்ற எழுத்துக்கள்லாம் பொருந்தி இருக்கோ அத மாதிரி தனக்கோர் ஊமை இல்லாத இறைவன்கிட்ட இறைவன் வந்து எல்லாத்திலையும் நிரம்பி இருக்கின்றார் என்று நமக்கு திருவருட்பயன் சொல்லுது. அகர உயிராகி என்று அந்த முதல் பாடல் சொல்லுது இல்லையா, அதுபோல இவரும் நிகரில் இறையாக அவரை பற்றிய ஒரு சிறப்பை நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இவருக்கு தோற்றக்கேடு இல்லை என்பதை நாம் சிந்தித்தோம் இறைவனுக்கு. அவர் ஆனால் உலகிற்கு அவரே ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இருப்பார். ஆதியும் அந்தமும் இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் திருமுறையில் தோற்றம் ஈருமாகி நின்றார் என்றும் அந்தமும் ஆதியும் ஆகிய அண்ணலார் என்றும், இரண்டாம் திருமுறையில் அந்த முதலாகி நடுவாய பெருமானை என்றும், அந்த நீர் முதநீர் நடுவாம் அடிகேள் என்றும், மூன்றாம் திருமுறையில் ஆதி அந்தம் ஆகினாய் என்றும், ஆதியாய் நடுவாய் அந்தமாய் நின்ற அடிகளார் என்று இறைவன் உலகிற்கு ஆதி நடு அந்தம் ஆனவன். என எல்லாவற்றையும் தோற்றுவிக்கும் முதல்வன் அப்படிங்கிறதுனால ஆதி என்றும், எல்லாம் நிலைத்து இயங்க காரணமாக இருப்பவன் ஆதலால் நடு என்றும், எல்லாவற்றையும் தன்பால் ஒடுங்க செய்வதால் அந்தம் என்றும் கூறுகின்றார். அவரே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலும் செய்கின்றார் என்பது உணர்த்தப்படுகிறது என்று பார்த்தோம். நமக்கு சிவஞான போதம் சொல்கின்றதல்லவா, அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படிங்கிறது அதே இதுதான். அதாவது சங்கார காரணனாகிய கடவுளே உலகிற்கு தோற்ற காரணர், யார் சங்காரம் பண்றாரோ அவர் தான் மீண்டும் தோற்றம் பண்ணுகிறார் என்று மிக அழகாக அதிலே சொல்லப்பட்ட கருத்தை இவரும் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். சிவஞான சித்தியாரும் மிக அழகாக வழிநூலும் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது சங்கார காலத்துல படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணுவும் வந்து இருக்க முடியாது. அவங்க இருந்தாங்கன்னா உலகம் வந்து சம்ஹாரம் ஆகாது. இப்ப சம்ஹார கடவுளோட வேலை என்னன்னா எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணணும். அவர் சிலதை விட்டுட்டு சிலதை அழிக்காம சிலதை மட்டும் அழிக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் அவர் அழிச்சு தான் ஆகணுங்கும்போது எல்லாம் அவர் அழிச்சதுக்கு அப்புறம் எஞ்சி நிற்கக்கூடியது அவர் ஒருவர் மட்டும்தான். யாரு இருக்காங்களோ அவங்களால தான் மீண்டும் தோற்றம் செய்ய முடியும். அதனால் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில்களை செய்வது இவர் ஒருவரே அப்படிங்கிறது நமக்கு சிவஞான சித்தியார் அழகாக உணர்த்துகின்றது. சரி, இப்படிப்பட்ட பதி நமக்கு எப்படி இருக்கின்றார் என்றால், அவர் தலைமை பொருள், அவர் தான் நமக்கு தலைவனாக இருக்கின்றார் என்பதை உயிர்கட்கு முன் தலையானவன் ஒரு பாடல்ல பார்த்தோம். மற்றொரு பாடல்ல சொல்லும்போது சொல்றாரு, தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் போற்றி செய்ப்பார் என்று அடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள் என்று மிக அழகாக மூன்றாம் திருமுறையிலே சொல்கிறார். அப்போ உயிர்களுக்கு தலைவன் யாருன்னா இவர் தான், அதாவது பசுபதி அப்படிங்கிறது இதில் உணர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து முதல் மூர்த்தி என்றும் முதல்வர் என்றும் முதல்வன் என்றும் சொற்றொடர்களை இதே பொருள் தரும்படியாக ஒன்றாம் திருமுறையிலும் மூன்றாம் திருமுறையிலும் கையாண்டுள்ளார். இறைவனை பசுபதி என்றே ஒன்றாம் திருமுறையில் இரண்டு இடங்களிலும் மூன்றாம் திருமுறையில் சில இடங்களிலும் கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சைவ சித்தாந்தத்தில் உயிரை பசுன்னும் முழுமுதற் கடவுளான இறைவனை பதி என்ற சொல்லாலும் குறிப்பிடுகின்றோம். அந்த பசுபதி என்ற சொல் வந்து உயிர்களுக்கு அவர் தலைவர் என்பதை அந்த உண்மையை உணர்த்தும். ஆகையால் அதை மிக அழகாக நமக்கு இவர் எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். பதி பரமே என்று சிவப்பிரகாசம் நமக்கு சொல்லுது. திருவருட்பயனை எடுத்துக்கிட்டோன்னா நிகரில் இறை என்றும் மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்றும் நமக்கு சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய தலைமை பண்பு. அதை இவர் பல இடங்களில் கையாண்டுள்ளதை நாம் காண்கின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இன்று நாம் காண வேண்டியது என்ன என்று பார்த்தோம் என்றால், சேர்வார் தாமே தானாக செய்யும் இறைவன் உறையும் இடம் என்று சொல்கின்றார். அவரை நாம் ஏன் சேர வேண்டும் என்றால், அவரை சார்ந்தால் நமக்கு அவர் தன்னை நம்மளே தன் போல் தூய்மையாக்கி விடுவார் என்பதால் அவரை நாம் சேர வேண்டும் என்பதை நமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து பாசம். இந்த பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பார்த்தோம். இப்போ பாசத்தை பற்றி பார்க்கலாம். பாசம்னா மூணுன்னு பார்த்தோம். மலம் அல்லது அழுக்கு என்ற பொருள் தரக்கூடியது. மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறது. ஆணவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்களை அனாதியாகவே பந்தித்திருக்கும், உயிர்களோட அறிவு இச்ச செயலெல்லாம் விளங்க விடாமல் அணுத்தன்மைப்படுத்துது. அதனால அதுக்கு ஆணவம்னு பேர். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பில் களிம்பு. இந்த செம்பு பாத்திரம் பச்சையாகும். நம்ம நல்ல புளி போட்டு பீதாம்பரி போட்டு விளக்கி வச்சுருப்போம். திருப்பி நம்ம கொஞ்சம் புழங்கினாலும் புழங்காட்டாலும் மீண்டும் அது நிறம் மாறிவிடும். அதில் ஒரு களிம்பு இருக்குது செம்பு பாத்திரத்தில். அது மாதிரி செம்பில் களிம்பு போலவும், நெல்லுனா உமி இல்லாமல் இருக்குமா, அதனால் நெல்லில் உமி போலவும், நீரில் உப்பு போலவும், நீரையும் உப்பையும் எப்படி பிரிக்க முடியாது அது போலவும், அனாதியாகவே உயிர்களோடு இரண்டற கலந்திருக்குது. அதனால இதுக்கு மூலமலம் அல்லது சகஜமலம் அப்படின்னு பேரு. இது வந்து இப்போ இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒரு குணம்லாம் கிடையாது, அது வந்து ஒரு குற்றம், உயிரை பந்தித்திருக்கக்கூடிய ஒரு குற்றம், தோஷம்னு சொல்லலாம் அல்லது பிணின்னு சொல்லலாம். அதுக்கு அழிவு கிடையாது, ஆனால் அதற்கு நிவர்த்தி உண்டு. அதை வந்து ஆணவ மலத்தோட வலிமை குன்றும்படியாக செய்வதற்குள்ள நிவர்த்தி உண்டு. இருள் வந்து பிற பொருளை காட்டாது, ஆனால் தன்னை காட்டும். ஆனால் உயிரில் ஆணவ மலம் சம வியாபகமாக இருந்துக்கிட்டு அறியாமை அல்லது அஞ்ஞானத்தை செய்து நம்முடைய அதாவது அறிவு இச்சை செயல் மூன்றையுமே நிகழ விடாமல் தடுத்து ஆன்மான்னு ஒன்று இருக்குங்கிறதே தோன்றாதவாறு செயல்படுது. அவ்வளோ தூரம் அந்த ஆணவ மலத்தோட வலிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை மறைக்குது. அடுத்து என்ன செய்யுது? ஆன்மாவுக்கு ஆன்மாவையே மறைச்சாச்சு. அடுத்த ஆன்மாவுக்கு சிவத்தையும் மறைச்சிருது. சரி, சிவத்தையும் மறைச்சிட்டு ஆன்மாவையும் மறைச்சிட்டு தன்னையாவது காட்டுமான்னு பார்த்தா தன்னையும் மறைச்சிருச்சு. இப்படி எல்லாவற்றையும் மறைத்து தானாய் நிற்கும் அந்த ஆணவம் தன்னோட ஆவாரக சக்தியின் மூலம் உயிர்களுக்கு அகமறப்பை செய்வதாக, அதாவது உள்ள வந்து ஒரு மறைப்பை செய்கின்றது அல்லவா, அதுதான் சிறப்பு இயல்பு அல்லது உண்மை இயல்புன்னு சொல்லப்படுது. அடுத்து கண்ம மலமும் மாயா மலமும் வந்து பொருந்துது. அப்போ ஆணவ மலம் வந்து உறவை பகையினும் பகையை உறவென்றும், உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும், பிறவற்றை இப்படி மாற்றி மாற்றி உணரும்படி விபரீதமான ஒரு ஞானத்தை, அதாவது திரிபுணர்ச்சின்னு சொல்லுவோம், அதை உண்டாக்குகிறது. அப்ப மயக்கத்தை தருவது ஆணவத்தின் அதோ நியாமிகா சக்தி, இது பொது இயல்பு. சரி, அப்ப ஆவாரக சக்தி வந்து சிறப்பியல்பு, அதோ நியாமிகா சக்தி வந்து பொது இயல்பு ஆணவத்துக்கு. அது ஒரு பொருளாய் இருந்து எண்ணிறந்த உலகத்துல எண்ணிறந்த உயிர்கள் எண்ணிறந்த வகைகள்ல தூலமா சுக்குமமா அதிசுக்குமமா தன்னுடைய ஆவாரக சக்தியாலையும் அதோ நியாமிக சக்தியாலையும் பந்தித்து நிற்கின்றது ஆணவமலம். பாசி நிறைந்த ஒரு குட்டை, அதுல ஒரு கல்லை வீசின மாத்திரத்துல அது என்ன செய்யும், பாசி விலகும், திருப்பி மீண்டும் படரும். அது மாதிரி ஆணவ மூலம் படிமுறையில கொஞ்சம் விலகும், அப்படி வலி குன்றும், மீண்டும் வாசனாமலம் பொருந்தும். பொருந்தன உடனே திருப்பியும் அந்த பாசிபடு குட்டை மாதிரி திருப்பியும் வந்து அப்படியே இது பண்ணிட்டு, அப்புறம் என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஒரு பொருந்துறதுனால உயிரை கர்த்தாவென்றும் தனக்கு நிகரில்லை என்றும் யான் எனது என்ற செருக்கு அடையுமாறும் செய்கிறது. நாம தான் கர்த்தனை நம்மளை நினைச்சுக்கிறதும், நமக்கு நிகர யாரும் இல்லைன்னு நினைக்கிறதும், யான் எனதுங்கிற செருக்கும் எதனால வருதுன்னா ஆணவத்தால வருகிறது. சரி, அடுத்து கன்மம். இப்போ உயிர் வந்து உடம்ப பொருந்தி மனம் வாக்கு காயத்தால் அறிந்தும், அது முதல்ல உயிரா மட்டும் இருக்கும்போது அனுபவம் கிடையாது, அதற்காகத்தான் இறைவன் நமக்கு உடலை தருகின்றார். அந்த உடலை பொருந்தின உடனே மனம், அந்த கரணங்களில் ஒன்று மனம், அப்புறம் வாக்கு, அப்புறம் காயம், இந்த உடம்பு, இந்த மூணாலையும் அறிந்தும் செய்கிறோம் அறியாமலும் செய்கிறோம், புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும் செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து வினைகள் அப்படின்னு பேர். அந்த வினைகளுக்கு தான் கன்மம் அப்படிங்கிறது பேர். இந்த கன்மம் வந்து ஆணவம்ங்கிறது ஒரு பிணின்னு பார்த்தோம் இல்லையா, அதை தீர்ப்பதற்காக சேர்க்கப்பட்ட மருந்து. அதனால கன்மத்தை வந்து ஆகந்துக மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆணவம் வந்து அனாதியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம், அதற்கு நிவர்த்தி ஆகிய மருந்தும் அனாதியே என்ற முறையில அனாதியானது. ஏன்னா நோய் இருக்கு, நோய்க்குள்ள மருந்தும் அனாதி தான், நோயும் அனாதி, நோய்க்குள்ள மருந்தும் அனாதி அப்படிங்கிறதுனால கன்மத்தையும் அனாதி என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ உயிர் உடம்ப பொருந்தின உடனே ஆணவ மலத்தினால் ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்பு உயிரை செயல்பட தூண்டுவதால் விருப்பு வெறுப்பே மூல கன்மம் எனப்படுகிறது. சரி, இப்போ காயத்தால் செய்யப்படும் கன்மம், கன்மங்கள் வந்து பல விதமாக இருக்குது. அது உடம்பால் செய்யக்கூடியது, ஒரு தெய்வத்தை பூஜிக்கிறோம் அது உடம்பால் பூஜிக்கிறோம், அல்லது ஒருத்தரை போய் அடிக்கிறாங்க அதுவும் உடம்பால் தான் நடக்கு, அதுக்கு காயிகம் என்று பெயர். காயத்தால் செய்வதற்கு காயிகம் என்று பெயர். வாக்கால் செய்யப்படக்கூடிய கன்மம்னு ஒன்று இருக்கு, தெய்வத்தை தோத்திரம் செய்யலாம், அடுத்தவங்கள தூஷிக்கலாம், நிந்திக்கலாம். சரி, இது வாசிகம், வாயால செய்யறதுனால அதுக்கு பேர் என்னது, வாசிகம் அப்படின்னு பேர் அந்த கன்மத்துக்கு. வாக்கால் செய்யப்படும் கன்மம் வாசிகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து மனது, மனதால் செய்யப்படும் கன்மம் வந்து மானதம் என்று சொல்லப்படுகிறது. தெய்வத்தை தியானம் பண்ணலாம், அல்லது அடுத்தவங்களோட உடைமையை நாம் எப்படி அபகரிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள், அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மானதம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனதால் செய்யப்படும் கன்மம் மானதம், வாக்கால் செய்யப்படும் கன்மம் வாசிகம், காயத்தால் செய்யப்படும் கன்மம் காயிகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படி இந்த கன்மத்தோட இயல்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லுக்குள்ள முளை போல ஆன்மாவை பற்றி இருக்கு, சிருஷ்டி காலத்துல காரியப்படுது, சங்கிலி போல தொடர்ச்சியா அழிந்தும் ஆகியும் வருது, பிரவாகத்து அலை போல் மாறி மாறி வருது, இப்படி அலை வந்து வந்து போற மாதிரி இப்படி வருது, வியாபகமா அந்தந்த அணுக்கள் அதாவது உயிர்கள் தோறும் வெவ்வேறாக இருக்கும். ஒவ்வொரு தர் செஞ்ச வினைக்கீடாக தானே அந்த கன்மமானது வெவ்வேறு மாதிரி தானே இருக்கும், அதான் சொல்கிறாங்க வெவ்வேறாக இருக்குது. இதம் அகிதங்களால் ஆவது, அதாவது நல்வினை தீவினைகளால் ஆவது, புண்ணிய பாவங்களாய், அந்த செய்யும்போது நல்வினையாக இருக்கும், அப்புறம் அங்கே போய் சேரும்போது நல்வினை வந்து புண்ணியமாகவும் தீவினை வந்து பாவமாகவும் இருக்கும், அப்புறம் நமக்கு பலன் தரும்போது புண்ணியம் வந்து சுகத்தையும் பாவம் வந்து துக்கத்தையும் தருது, அதாவது இன்ப துன்பத்தை தருது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து அனுபவித்து தான் கழிக்கணும், உடல் ஊழாய்த்தான் கழியும் பிராரத்தம் வந்து. ஒன்றை வத்து ஒன்றெல்லாம் அழிக்கலாம் முடியாது, அதுக்கு என்னப்படின்னா விதிப்படி பரிகாரம், அது என்னென்னா வழிபாடு ஒன்று தான். இறைவன் நாமத்தை சொல்லணும், இறைவனை பற்றியே தியானிக்கணும், இறைவன் நாமத்தை சொல்லணும், இறைவன் பொருள் சேர்ப்புகளை பாடணும் பேசணும், அப்புறம் இறை வழிபாடு பண்ணணும். இதுதான் நமக்கு தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்மமானது மூன்று வகையால் செய்யப்படும்னு பார்த்தோம். அடுத்து செய்யப்படுற விதம் மூன்று பார்த்துட்டோம். அது மூணு வகையாக இருக்குது. அதுக்கு பேர் சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சஞ்சிதம் அப்படிங்கிறது அனாதி தொட்டு ஒவ்வொரு ஜனனத்திலையும் நம்ம செய்த வினைகள் அனுபவித்தது போக, ஏன்னா 84 லட்சம் பிறவி, கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அதில் எவ்வளவு சேர்த்துருக்கோம் நமக்கே தெரியாது. அதில் எவ்வளவு அனுபவத்துக்கு வந்திருக்கு, அது போக எஞ்சியதுக்கு என்னெல்லாம் இருக்கோ தன் கணக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே சஞ்சிதம். சரி, அடுத்து மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை, இதுதான் அந்த 6 அத்துவாக்கள்னு சொல்லுவோம், வழிகள்னு சொல்லுவோம். இந்த 6லும் கட்டுப்பட்டு இருக்கின்ற புண்ணிய பாவங்கள், அதுதான் சஞ்சிதம். இதை பழவினை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பிராரத்தம்னா என்னன்னா, சஞ்சிதத்தில் இருந்து புசிக்க பக்குவம் அடைந்ததை அனுபவிப்பதற்காக உயிர் வந்து மீண்டும் ஒரு பிறவியை பெற்று அனுபவிக்கக்கூடிய, அதாவது இந்த பிறவியில் அந்த சஞ்சிதத்திலிருந்து நம்ம அதாவது கரெக்டாக போன பிறவியில் செஞ்சது வரும்னு சொல்ல முடியாது. எந்தெந்த பிறவியில் எவ்வளவு நல்லது கெட்டது பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாது. சில சமயம் அளவுக்கு அதிகமாக நன்மை அனுபவித்தாலும் இன்ப அதிர்ச்சி ஆயிடுது, துன்பம் அதிகமானால் துன்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்போ சுவாமி வந்து இது இந்த பிறவியில் இவ்வளோதான் தாங்கணும், எந்தெந்த பிறவியிலையோ செஞ்ச பல வினைகளுக்குரிய பலனை இன்ப துன்பமாக, அந்த புண்ணிய பாவங்களுக்குரிய பலனை நமக்கு இன்ப துன்பமாக தருகின்றார் என்று நாம் பார்க்குறோம். சரி, இது வந்து நுகர்வினை அல்லது ஏன்ற வினை அல்லது ஊழ்வினை எல்லாமே இதுக்கு தான் பேர், பிராரத்த வினைக்கு தான் பேர். நுகர்வினை, நுகர்கின்றோம் இல்லையா, அதனால் நுகர்வினை. இதுதான் ஊழ்வினை, ஊழ்த்து வருவதால் இது ஊழ்வினை. அடுத்து ஏன்ற வினை, ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிப்பதா. சரி, இது வந்து ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்ற மூன்று முறையில் வந்து நமக்கு பலன் தருது. துக்கத்ரயம் அப்படின்னு இந்த மூணையும் சொல்லுவாங்க. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்ற மூன்று வகையில் வருது. சரி, இப்போது சஞ்சிதம்னா என்னன்னு பார்த்துட்டோம், பிராரத்தம்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஆகாமியம், ஆகாமியம்னா என்னென்ன, இந்த பிராரத்த கர்மங்கிறது என்னது, பல வினைகளோட பலன், ஊழ்வினை இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம், நுகர்வினை. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே விருப்பு வெறுப்புனால இது நம்முடைய வினைப்பயன் நுகராமல், இந்த வினைப்பயன் நமக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக நமக்கு வருது, அந்த கருவியை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஒரு தவறான எண்ணம் நம்ம மனசில் வருதா, ஒரு பிறவி, ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தருது, ஒரு சொல் ஒரு பிறவி, அவங்கள திட்டுறோமா, அவங்கள நிந்திக்கிறோமா, தூஷிக்கிறோமா, ஒரு பிறவி, அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செஞ்சு அவங்க நம்ம வெறுப்பை காட்டுறோமா, அதுக்கு ஒரு பிறவி. அப்போ அது நமக்கு கவனம் இல்லாமல் விருப்பு வெறுப்பால் செய்கின்றோம். தன்முனைப்பு இல்லாமல் இருந்தால் இது நான் செஞ்ச தப்புக்கு சுவாமி கொடுக்குற தண்டனை அல்லது பரிசு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். அந்த தன்முனைப்பு இல்லைன்னா நான் எப்படிலாம் இருக்கேன், எனக்கு இவங்களால் எவ்வளவு இடையூறு அப்படின்னு நினச்சி தன்முனைப்போடு செய்யக்கூடிய எல்லாத்துமே அந்த இருவினைகளும் ஏறுவினை செய்வினைன்னு சொல்லப்படுது. இதுதான் பின்னால் நமக்கு சஞ்சிதமாக மாறி நமக்கு பிறவிக்கு வர வச்சு நமக்கு பிராரத்த வினையை அனுபவிக்கும், அதாவது இன்ப துன்பத்தை நமக்கு தருகின்றது என்று பார்க்கின்றோம். அப்போ ஆகாமியத்தை அடுத்த பிறவியில் தான் நமக்கு பலம் தருமான்னு நினச்சி நம்ம ரொம்ப மகிழ்வோடு இருக்கக்கூடாது. செற்றொருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே என்று நமது சுந்தரமுனி சுவாமிகள் சொல்லுகின்றார். அதனால் இந்த பிறவியில் அனுபவிச்சது போக மிச்சம் ஆகாமிய பலன்லாம் சஞ்சிதமாக இருக்கும். சஞ்சிதத்திலேருந்து பிராரத்த கர்மத்தை கொண்டு பிறக்கிறோம், பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கும் போது மீண்டும் ஆகாமியத்தை சேர்க்கிறோம். அப்போ இது வந்து கரங்கும் சகடமும் போல ஜென்மித்து உழலன்னு கந்தர் கலிவெண்பால குமரகுருபர சுவாமிகள் சொல்லுவாங்க. காற்றாடியும் கொல்லி வட்டமும் மாறி சக்கரமும் மாதிரி திருப்பி திருப்பி பிறவி, பிறவியினால வென, வினையினால பிறவி, பிறவியினால வென, இதையே நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று நாம் புரிந்து கொண்டு அதை எப்படி நாம் அனுபவிக்கின்றோம் என்றால், நமக்கு அவர் எப்படி எப்படி சுவாமி வரையறுத்திருக்கின்றாரோ அந்த வகையிலே அது எப்படி நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவருள் தீஷை பெறும்போது சஞ்சித வினை வருத்த வித்து மாதிரி ஆயிரும், வருத்த விதம் முளைக்காது. சரி, அடுத்தது ஆகாமியம் வந்து ஞானம் வந்ததுனால ஏற்படாது. கர்மம் வந்து, அதாவது பிராரத்த கர்மம் வந்து நல்ல ஒரு பக்குவப்பட்ட நிலை இருக்கிறதுனால இது எல்லாமே நான் செய்த தவறுகளால் இறைவனால் எனக்கு அதற்கு பயனாக தரப்பட்டது, எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிறது. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனை நிற்க மலம்மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று பத்தாம் சூத்திரம் சொன்னது போல நமக்கு எல்லாம் நீங்கும். நம் செயலற்று நாமற்று பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்திபர தன்னையே தந்தான் என்று உந்திபர என்று சொன்னது போல அடுத்து நம்மளை வினை தாக்காது என்பதை மனதில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நாளை இதன் தொடர்ச்சியாக மாயையை பற்றி நாம் சிந்தித்து விட்டு அவற்றை பற்றியெல்லாம் நமது ஞான சம்பந்த பெருமான் எங்கெல்லாம் பதிவு செய்து நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கலாம். அருமையான முறையிலே இந்த நிகழ்வு இதுகாரும் சிந்திக்க முடிந்ததற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.